வாரம்பூர் அலசல். முதியோரை புறக்கணிக்கும் மக்களுக்கு எதிர்காலம் இல்லை.
துபாயில் ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக வேலை செய்த ஒரு இலங்கை தாய் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இலங்கை திரும்பினார். 60 வயதான இத்தாய் வேலை செய்த வீட்டுக்கு 2 வீடு தள்ளி வாழ்ந்த மற்றொரு இலங்கை அன்பர் இத்தாயின் தற்போதைய நிலை குறித்து சித்தார்கோட்டை இணைய பக்கத்தில் அண்மையில் ஒரு தகவலை பதிவு செய்திருந்தார்.
இந்த அம்மாவை கடந்த 13 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். இவர் இளமயதிலேயே துபாய் வந்த காரணத்தினால்தான் என்னவோ இவர் எல்லோரிடமும் அதிக அன்பும் அக்கறையும் காட்டினார். இவர் வேலை செய்த அந்த முஸ்லிம் வீட்டில் மொத்த நிர்வாகத்தையுமே இவர்தான் பார்த்து வந்தார். அந்த அளவுக்கு இவர் மிகவும் நேர்மையாய் கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தில் ஓர் உறுப்பினர் போலவே இருந்தார். இந்த அம்மாவுக்கு இலங்கையில் 2 மகள்கள், 6 பேரன் பேத்திகள். கடந்த 30 ஆண்டு வருமானம் அனைத்தையும் தனது 2 மகள்களுக்காகவே இவர் செலவு செய்தார். தனக்கென 5 பைசா கூட சேமித்து வைக்கவில்லை. சரி, 60 வயதாகிறது, இத்தனை ஆண்டுகள் வேலை பார்த்தது போதும், இனிமேல் நம் மகள்களுடன் இருக்கலாம் என்று துபாயில் சொல்லிவிட்டு மிகுந்த நம்பிக்கையோடு இலங்கை திரும்பினார். இவர்கள் வேலை செய்த அந்த முஸ்லிம் குடும்பத்திற்கு இவர்களை விடவே மனதில்லை. எனினும் கடைசி காலத்தை பேரன் பேத்திகளோடு செலவழிக்கப் போகின்றேன் என்று சொல்லி அந்த குடும்பத்தையும் ஒரு வழியாய் சமாதானப்படுத்தி நாடு திரும்பினார். ஆனால் அங்கே அவர்களின் 2 மகள்களுக்கிடையே சண்டை. அம்மா உனக்குத்தான் எல்லாம் செஞ்சாங்க, அதனால் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என 2 மகள்களும் மாறி மாறி சண்டை போட்டு கடைசியில் தாயை தனியாக விட்டுவிட்டனர்.
அன்பு நேயர்களே, இந்நிலையை இன்று பல குடும்பங்களில் காண முடிகின்றது. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட, அதன் மூலம் இறைவன் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனால் பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோரை அவர்களின் முதுமையில் முதியோர் இல்லங்களில் தள்ளிவிடும் இளையோரின் எண்ணிக்கை இக்காலத்தில் அதிகரித்து வருகின்றது. பெற்றோருடைய குருதி புனலில், வழிந்தோடிய வியர்வையில், கடுமையான உழைப்பில், படித்து முடித்து வேலை தேடி வெளிநாடு சென்று பணத்தில் மிதக்கும் பாசம் மறந்த சில பிள்ளைகளின் புறக்கணிப்பால் அழுத கண்ணீருடன் அனாதைகளாய் முதியோர் இல்லங்களை தேடி அலைகின்றனர் வயதான பெற்றோர். விருந்தோம்பலை வீட்டின் தலைசிறந்த கடமையாக கருதிய கலாச்சாரங்களில் இன்று வயதான பெற்றோரை பேணுவதே அவசியமற்ற ஒன்றாகிவிட்டது.
பெல்ஜியம் நாட்டில் தம்பதியினர் ஒருவர் தங்களை கருணை கொலை செய்யுமாறு தங்கள் பிள்ளைகளிடமே கோரிக்கை வைத்துள்ளதாகவும், பிள்ளைகளும் உரிய மருத்துவர்களை தேடி வருகின்றார்கள் எனவும் இச்சனிக்கிழமை அன்று ஒரு செய்தியை வாசிக்க நேர்ந்தது. பெல்ஜியத்தில் கடந்த 2002 கருணை கொலை செய்வது சட்டத்தால் அனுமதிக்கப்பட்டும் இருக்கின்றது.
கண்ணிமை கண்ணை காப்பது உண்மை, கண்ணதை காணுவதில்லை, காண்கின்ற தெய்வம் உன்னை காண்கின்ற வரம் வேண்டும்.
இன்றைய உலகில் முதியோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. பொதுவாக 60 வயதை கடந்த ஆண் பெண் அனைவரும் மூத்த குடிமக்கள் அல்லது முதியோர் என்று கருதப்படுகின்றனர். இந்த மூத்த குடிமக்களை மதிக்கவும், அவர்களுக்கு மரியாதை செலுத்தவும், அவர்கள் நலனை பாதுகாக்கவும், அவர்களின் உரிமைகளை மதிக்கவும், குடும்பம், சமூகம் மற்றும் நாட்டுக்கு அவர்கள் ஆற்றிய சேவைகளை நினைவு கூறவும், அவர்களின் அறிவு, ஆற்றல் மற்றும் சாதனைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கவும் என ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் பொது அவை 1990 டிசம்பர் 14 அக்டோபர் 1 அனைத்துலக முதியோர் நாளாக அறிவித்தது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் இவ்வுலக நாள் சிறப்பிக்கப்பட்டு வருகின்றது. எவரையும் ஒதுக்கக்கூடாது, எல்லாருக்குமான சமூகத்தை ஊக்குவித்தல் என்ற தலைப்பில் வருகிற புதனன்று 24 அனைத்துலக முதியோர் நாள் சிறப்பிக்கப்பட உள்ளது.
எங்கெங்கோ தேடினேன் உள்ளம் மூடியே, உணராமல் வாடினே.
நாம் வாழ்க்கையில் எவரையும் ஒதுக்கக்கூடாது என்று இந்த உலக நாள் நமக்கு அழுத்தமாக சொல்கின்றது. நீண்ட ஆயுள் ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் திருப்பிட குடும்ப அவை இஞ்ஞாயிறன்று அனைத்துலக கூட்டம் ஒன்றை நடத்தியது. இதில் முன்னாள் திருத்தந்தை 16 பெனடிக்ட், வயதான அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் உட்பட பல நாடுகளின் ஏறக்குறைய 40,000 மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டனர். வத்திக்கான் தூய பேதுரு வளாகத்தில் நடந்த இக்கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்திய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த முதியோர் பிரதிநிதிகளின் அனுபவங்களை கேட்டதுடன் தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொண்டு திருப்பலியும் நிறைவேற்றினார். ஈராக்கின் மனிதமற்ற வன்முறைகளுக்கு திரும்பி வந்த வயதான முபாரக் அனீசா தம்பதியரும் இந்நிகழ்வில் பங்கு பெற்று தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர்.
திருத்தந்தை
பிரான்சிஸ் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில சிந்தனைகள் இதோ.
வயதான மனிதர் வாழ்வின் ஞானமாக இருக்கின்றார். தலைமுறைகளுக்குள் சந்திப்பு இடம்பெறாமல் மக்களுக்கு எதிர்காலம் இல்லை. இக்காலத்தில் சில நேரங்களில் இளைய தலைமுறைகள் சிக்கலான வரலாற்று மற்றும் கலாச்சார காரணங்களால் தங்களின் பெற்றோர் இல்லாமல் தனித்து வாழலாம் என்று ஆழமாக உணர்கின்றனர். ஆனால் தலைமுறைகளுக்குள் சந்திப்பு இல்லையென்றால் அது மீண்டும் உருவாக்கப்படவில்லையெனில் அதன் இழப்பு பரிதாபமானதாக இருக்கும்.
Vivono in modo più forte il bisogno di rendersi autonomi dai genitori, quasi di liberarsi del retaggio della generazione precedente.
அதனால் கிடைக்கும் சுதந்திரம் போலியானதாகும். முதியோர்களுக்கு தங்களை கவனிக்கும் குடும்பங்கள் எப்போதும் கிடைப்பதில்லை. முதியோர் இல்லங்கள் சிறைகளாக இல்லாமல் உண்மையான இல்லங்களாக இருக்கும் வரை அவை பாராட்டப்பட வேண்டியவை. அந்த இல்லங்கள் முதியோருக்காக இருக்க வேண்டும். யாரோ சிலரின் ஆதாயங்களுக்காக இயங்கக்கூடாது. முதியோர் இல்லங்கள் மனித சமுதாயத்தின் நுரையீரல்கள். அங்கு பணி செய்வோரை நன்றியுடன் நினைக்கின்றேன். அங்கு சென்று வயதானவர்களை சந்திப்பவர்களை பாராட்டுகின்றேன். முதியோர் கைவிடப்பட்டவர்களாக, மறக்கப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. இப்படி புறக்கணிப்பது உண்மையான கருணை கொலையாகும். வேலை இல்லாததால் இளையோர் ஒதுக்கப்படுகின்றார்கள். ஆனால் முதியோர் பணத்தை கடவுளாக வைக்கும் ஒரு பொருளாதார அமைப்பால் புறக்கணிக்கப்படுகின்றனர். வயதானவர்களை தவறாக நடத்துவது மனித பண்பற்ற செயலாகும். நாம் அனைவரும் புறக்கணிக்கும் நச்சுகலந்த கலாச்சாரத்திற்கு எதிராக செயல்பட அழைக்கப்பட்டுள்ளோம்.
இவ்வாறெல்லாம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் என் ஞாயிறன்று கூறினார்.
Se poi non viene recuperato l'incontro, se non si ritrova un equilibrio nuovo fecondo tra le generazioni, quello che ne deriva è un grave impoverimento per il popolo.
2030 ஆண்டுக்குள் உலகில் 60 வயதுக்கு மேற்பட்டோரின் எண்ணிக்கை 140 கோடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாம் விரும்பும் வருங்காலத்தை அமைப்பது நமது குறிக்கோளாக இருந்தால் 2030 உலக மக்கள் தொகையில் 20 விழுக்காட்டினராக இருக்க உள்ள வயதானவர்கள் மீது நாம் அக்கறை காட்ட வேண்டுமென ஐநா கூறுகின்றது. அன்பர்களே, நம் ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் தவிர்க்க முடியாத பருவங்களில் ஒன்றாக இருப்பது முதுமை. இந்த பருவம் மிகவும் கொடுமையானது. இயலாமையை விட பெரிய நரகம் வேறெதுவும் இல்லை. வயதானவர்கள் உறவுகளிடமிருந்து அன்பென்னும் வரத்தை எதிர்நோக்கி தவம் இருக்கின்றார்கள். இவர்களால் புறக்கணிப்பை தாங்கிக் கொள்ள இயலாது. எனவே வாழ்வின் தொடக்க நிலையிலுள்ள குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, வாழ்வின் அந்திப்பொழுதிலுள்ள முதியோருக்கும் நமது அன்பும் அக்கறையும் ஆதரவும் தேவைப்படுகின்றன.
ஒரு நாள் இரவில் தசரதர் சரையு நதிக்கரையோரும் தேரேறி இரவில் வேட்டைக்கு சென்றபோது யானை நீரருந்தும் ஓசையென மயங்கி அவர் விடுத்த அம்பு ஒரு இளைஞனின் மார்பில் தைத்தது. அந்த இளைஞன் தனது பார்வையிழந்த பெற்றோரின் தாகத்தை தீர்ப்பதற்காக குடுவையில் நீர் முகந்து கொண்டிருந்தான். இரத்த வெள்ளத்தில் இவன் அலறியதை கேட்ட தசரதர் அவ்விடத்திற்கே ஓடோடி வந்தார். ஆனால் அந்த இளைஞனோ, நான் இறப்பதற்காக வருந்தவில்லை, ஆனால் பார்வையிழந்த என் பெற்றோரின் தாகம் தீர்க்க நீரெடுக்க வந்த எனது உயிரை குடித்து விட்டாயே. என் பெற்றோர் தாகத்தால் உயிர்விட நேர்மே என துடிக்கின்றேன். விரைந்து சென்று நடந்ததை கூறி தண்ணீர் கொடுத்து அவர்களின் தாகத்தை தணி, அதுவே நீ எனக்கு செய்ய வேண்டிய உதவி என்று சொல்லி உயிர்விட்டான். இந்த இதிகாச இளைஞனின் பெற்றோர் பாசம் நம்மிலும் வளரட்டும்.
ஏன், இந்த காலத்தில் கூட இதிகாச பிள்ளைகள் உள்ளனர். அந்த இந்திய பெற்றோருக்கு இரு மகன்கள். அக்கம்பக்கத்தார் பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு நல்ல மகன்களாக அவர்கள் வளர்ந்தனர். ஆனால் மூத்த மகன் ஒரு கட்டத்தில் வேறு மதம் சார்ந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இதனை தாயால் ஏற்க முடியவில்லை. தந்தை எப்படியோ சகித்து கொண்டார். பின்னர் சில காலம் கழித்து இளைய மகனும் மூத்த மகன் போல் திருமணம் செய்து கொண்டார். இப்போது குடும்பத்தில் தகராறு. தாய் குடும்பத்தை விட்டே வெளியேறிவிட்டார். தந்தை தனித்து விடப்பட்டார். பின்னர் அவருக்கு இரு சிறுநீரகங்களும் பழுதடைந்தன. மூத்த மகன் வெளிநாட்டிலிருந்து பணத்தோடு வந்து சேர்ந்தார். அதற்குள் இளைய மகன் தனது சிறுநீரகங்களில் ஒன்றை தந்தைக்கு கொடுத்திருந்தார். இளைய மகனிடம், நீ வாழ வேண்டியவன், ஏன் கொடுத்தாய் என மற்றவர் கேட்டபோது, எப்படியிருந்தாலும் அவர் என் அப்பா என்று பதில் சொன்னார் இளைய மகன்.
அன்பு நேயர்களே, வயதான பெற்றோரை அன்புடன் பராமரிப்போம். முதியோரை புறக்கணிக்கும் மக்களுக்கு எதிர்காலம் இல்லை.
மக்களுக்கு எதிர்காலம் இல்லை. இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.